स्वप्नविचारम् त्वयि मयि जान्यत्रयिको विष्णुः व्यर्थं कुप्यसि मय्यसहिष्णुः सर्वस्मिन्नपि पश्यात्मानं सर्वत्र उत्सृज भेदज्ञानम्। मोहमुद्गरप्रकरणं నేటికి భగవద్గీతையினுடைய ஒரு பிராசஸ்தியம், அதே விதமாக கங்கா மாதாவுடைய பிராசஸ்தியம் பார்த்தோம். பகவன் நாம பிராசஸ்தியம், பகவன் நாமாக்களை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பீஷ்மாச்சாரியல் சொன்னதான ஒரு விசேஷம். அந்த நாமாக்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிற நாமாக்கள் அப்படின்னு விசேஷமாக பார்த்தோம். இப்போ அடுத்ததாக மனுஷன் அவன் தன்னைத்தானே இந்த சம்சாரத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாமா அல்லது பகவத் அனுகிரகம் வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு இதில் பதில் சொல்கிறார். தன்னைத்தானே அவன் உஜ்ஜீவனம் பண்ணி கொள்றதுன்னா அது சிரமமான மார்க்கம், வேற ஒன்றும் இல்லை. அவன் உபனிஷத் ஞானத்தை அடைஞ்சு சாதனை பண்ணி அந்த ஞானத்தினால க்ஷேமத்தை அடையலாம். அந்த மார்க்கம் இருக்கும் பொழுது எல்லோராலையும் அதை அனுஷ்டானம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அவ்வக்தாஹிகதிர் துக்கம் தேகபத்விரவாப்யதே அப்படின்னு பகவான் பக்தி யோகத்தில் சொல்லியிருக்க. அதனால் ஏத்வக்ஷரம் அனிர்தேசியம் அவ்வக்தம் பரியுபாசத்தே, யார் அக்ஷரம் அவ்வக்தமாக இருக்கக்கூடியதான பதார்த்தத்தை உபாசிக்கிறாளோ தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகரா, அவளை மிருத்யுயுக்தமான இந்த சம்சார சமுத்திரத்தை நான் கையை பிடிச்சுட்டு அவளை மேலே ஏற்றி வைக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா சுத்தமாக அந்த பிரம்மத்தையே யார் தியானம் பண்ணுறாளோ அவ தானே முந்துக்குவாள், அவளை பற்றி பேச்சே கிடையாது. யார் அதில் அது முடியலையோ அவளை பகவான் நான் கை தூக்கி விடுறேன் அப்படிங்கிறார். அந்த 12 அத்தியாயம் பக்தி யோகம். அதே மாதிரியே இங்கே பகவான் ஆச்சாரியால் பகவானை பிரார்த்திக்கிறார், நீங்கள் தான் எங்களை காப்பாற்று, கிருபையே கிருபையா பாகி முராரு, கிருபையோடு எங்களை காப்பாற்றுங்கோ, கருணையோடு காப்பாற்றும். ஏன் காப்பாற்றணும், என்னால் தனியாக வர முடியலையே, எப்படி இருந்துட்டுருக்கேன், இந்த சுழலில் மாட்டின்ட்டு இருக்கேன், சாதாரண சுழல் இல்லை, எப்போவுமே ஓடிண்டே இருக்கிற சுழல்ற சுழல்னா ஏதோ அப்படி மெல்லமாக இருக்கேன்னு இல்லை, அது பாட்டு வேகமாக சுற்றின்னு இருக்கேன், அந்த சுழலுக்குள்ளே மாட்டின்ட்டு இருக்கேன். இந்த சுழலுக்குள்ளே மாட்டின்ட்டு இருக்கக்கூடியதான என்ன, நான் அதிலிருந்து வெளியில் வர முடியலையே, என்னுடைய முழு முயற்சியை பண்ணினாலும் அந்த சுழல்லிருந்து மாட்டின்ட்டு வெளியில் வர முடியலை. அப்போ என்ன பண்ணனா, எக்ஸ்டர்னல் ஹெல்ப் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியுங்கிற நிலை வந்தாச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் நான் இருக்கிறதுனால என்ன காப்பாற்றுங்க, என்ன காப்பாற்றுங்கன்னு நான் கேட்குறேனே, நான் என்ன பண்ணினேன் உங்களுக்கு, நம்ம ஒருத்தர் போய் ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டால் நம்ம அவளுக்கு ஏதாவது பண்ணியிருக்கணுமோ இல்லையோ, நல்ல வார்த்தையாவது பேசியிருக்கணுமோ இல்லையோ, ஏதாவது பண்ணினீடா, என்னால் பண்ண முடியலை. ஏன் பண்ண முடியலன்னு, நானே ஒன்றும் பேச முடியாத நிலையில் தான் இருக்கேன், மூச்சு தட்டின்ட்டு இருக்கக்கூடியதான நிலையில் தானே இருக்கேன், என்னால் எப்படி பண்ண முடியும். ஆகையால் நீங்கள் எனக்கு சகாயம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், ஒரு கருணையோடு பண்ணணும், இதோ போனால் போட்டோம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் பண்ணணுமே தவிர, இவன் நமக்கு இவ்வளோ சகாயம் பண்ணியிருக்கான் அட்லீஸ்ட் நம்ம இதாவது பண்ணுவோம் எனக்கூடியதான எண்ணத்தில் சொல்லிக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, என்ன அப்படி ஒரு சிரமப்பட்டுருக்கேள் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த சம்சார சமுத்திரத்தில் மாட்டின்னு இருக்கேன் சுழலில், அதை விட்டுட்டு வெளியில் வரதுங்கிறதுக்கு சான்ஸே இல்லாமல் இருக்கு. ஏன்? புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். எனக்கு முன்னால் என்ன நடந்ததுங்கிறது ஞாபகம் இல்லை, பிறவியில் இருந்தால் ஞாபகம். போன ஜென்மாவில் நம்ம எப்படி இருந்தோம், என்ன பண்ணினோம், ஏன் இந்த பிறவி கிடைச்சு, ஏதாவது ஞாபகம் இருக்கும்? ஒன்றும் தெரியாது. பிறந்ததுன்னா இதுக்கு இங்கே பிறந்திருக்கோம் அவ்வளோத்தானே தவிர, பிறக்கிற க்ஷணத்துக்கு முன் க்ஷணம் வரைக்கும் நமக்கு எதாவது தெரியுமோ? ஒன்றும் தெரியாது. பிறந்த பிறகு ஏதோ இப்படி எல்லாம் பிறந்தது, பழைய நாள் அதுவும் தெரியாது. இப்போ பிறந்ததுமே குழந்தைய செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துடுறேன், அங்கேருந்து நமக்கு தெரியும். வரிசையாக கண்டினியூஸாக ஏதோ அதை பண்ணினா இது பண்ணினா இந்த பேர் வச்சா இப்படி இருந்தா பண்ணுதா ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு. ஸோ பிறந்த க்ஷணத்துலேருந்து நமக்கு ரெக்கார்டு இருக்கு, அதுக்கு முன்னால் தெரியவே தெரியும். பிறந்த க்ஷணத்துலேருந்து என்னாச்சுன்னா, யாராவது சிரிச்சுண்டே கை கூட்டுண்டு சிரிச்சு பிறந்திருக்காளா சொல்லுங்க பாரு. இந்த உலகத்தில் எப்படின்னா, பிறக்கிறப்ப அழுதுண்டே பிறக்கிறது தான் வழக்கம், இது மனுஷாளுக்கு. ஆனால் பிராணிகளுக்கு அப்படி எல்லாம் கிடையாது, பிராணிகள்லாம் அழுதுண்டே காத்துண்டே பிறக்கிறதில்ல, மனுஷன் மட்டும்தான் பிறக்கிற காலத்திலேருந்து அழுதுண்டே பிறக்கிறது. ஏன் அழறான் அதுவும் தெரியாது அவனுக்கு, வலியினால் அழறானா பிறந்தேன்னு அழறானா தெரியாது. அந்த சமயத்தில் நமக்கு தெரிஞ்ச பாஷை அழுக ஒன்றுதான் தவிர வேறு ஒன்றும் கிடையாது, அழுதுண்டே இருக்கும். அழக அந்த அழுகையை நிற்க வைக்கிறதுக்காக தான் அம்மா பாலை கொடுக்குறா. ஏதோ பசி பாவம் குழந்தைன்னு கிடையாது, இது அழுதுண்டே இருக்கு என்ன விவகாரம், அதனால் இந்த வாயை மூடணும்னு சொல்லிவிட்டு இதை பாலை கொடுக்குறா. சரி நாமும் பால் நல்லா இருக்குன்னு சொல்ல அவ்வளோ அங்கே ஆரம்பித்த சார் கஷ்டம், அழுதுண்டே பிறந்தேன் அழுதுண்டே இருக்கேன். அந்த அழுகை எப்படின்னா, சில சமயத்தில் கத்தி அழறும் சில சமயத்தில் மெல்லமாக அழறும். அழுகைங்கிறது அழுகை இருந்துட்டு தான் இருக்கு. அதோட இல்லாமல் மனசுக்கு கவலை எழுதுண்டே இருக்கு. சும்மா இருந்துட்டு ஏதோ அழுது ஏதோ ஜென்மாந்திரம் என்ன பாப்பம் பண்ணினோமோ அழுதுன்றிருக்கோம் அப்படின்னு சும்மா இருக்க வேண்டியது தானே, அது தெரியல. நகி கஷ்டிச் க்ஷணம் அப்பி ஜாத்து திஷ்டத்ய கர்ம கிருத். எனக்கு மீதி எல்லாமே தெரியல சார், ஒன்று தான் தெரியல, என்னன்னா சும்மா இருக்க தெரியல, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கணும். இந்த கர்மாவை பண்ண பண்ண என்னாச்சுன்னா, அது ஒரு பக்கத்தில் கர்மபலமானது ஜாஸ்தியாக ஆயிண்டே இருக்கு, ஒரு பக்கத்தில் புண்ணியமும் ஜாஸ்தியாக இருக்குது பாபமும் ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டும் வேண்டாம்ப்பா, எதையும் பண்ணாமல் சும்மா இருன் அப்படின்னு சொன்னால் இருக்க முடியல. என்னுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுது, பிறக்கிறப்பவே அழுக, பிறந்தனையிலேருந்து அழுக, பிராணன் விடுறப்பவும் அழுக தான், அழுதுட்டு தான் பிராணன் விடணும். இது முடியலையே அது முடியலையே, மூச்சு வாங்க முடியலையே, சாப்பிட முடியலையே, சாப்பிட்டா ஜீரணமாகலையே, பொண்ணு வரலையே, அது இப்படி ஒரே கவலைப்பட்டு இவன் அழுதுண்டே போகிறான். வாழ்நாள் முழுக்க இவனுக்கு அழுகே தான் இருக்குது. நடுநடுவில் சிரிக்கிறான் எதுக்குன்னு, அடுத்தது அழறதுக்கா. வெறும்னு சிரிச்சுட்டே இருந்து அழுதுண்டே இருந்தால் நன்னா இல்லை, கொஞ்சம் ஒரு சிரிப்பு அவ்வளோதான். பாருங்க பார்க்கலாம், கஷ்டம் இல்லாத மொமெண்ட் ஏதாவது இருக்கா? இல்லை. ஆகையால் பிறந்தது பறவையிலிருந்து ஆரம்பித்து மறுபிறவிக்கு காரணத்தை தேடிண்டே இருக்கும். மறுபிறவை எப்படி வரும், கர்மாவனால் வரும். இந்த கர்மாவை என்ன பண்ணிகிட்டு இருக்கான், எப்பொழுதும் பண்ணிகிட்டே இருக்கான். நல்ல கர்மாவது பண்ணுறான் கெட்ட கர்மாவது பண்ணுறான், எதை பண்ணினாலும் கர்மாவுக்கு பலம் உண்டு. இது எருவரைக்கும் போகிறதுன்னு, மரண பரியந்தம் போகிறது. அத்தனையும் எல்லா சமயத்திலையும் கர்மா பண்ணி பண்ணி மலமலையாக கர்மாவை சேர்த்துண்டான் மனுஷன், வேற எந்த பிராணியும் சேர்த்துக்கல. பசுமாடு இருக்கு, நாய் இருக்கு, பன்னி இருக்கு, இதெல்லாம் ஒரு கர்மாவும் சேர்த்துக்கல. அதுக்கு ஒன்றும் தெரியாது. போன ஜென்மாவில் பண்ணினதான கர்மாவனுடைய பலத்தை அனுபவிக்கிறதே தவிர புண்ணிய பாப கர்மாக்களை அவைகள் சேர்த்துக்கொள்ளலை. மனுஷன் மட்டும் புண்ணிய காப்பகன்மாவை சேர்த்துட்டே இருக்கான் சார். நீ பண்ணப்படாத வெறுமனை உட்காரணும் அப்படின்னு பெரியவர் சொன்னாலும் உட்கார்றான். ஆனால் சரீரம் வெறுமனை உட்கார்றத, இந்த உடல் அப்படியே உட்கார்றதே தவிர மனசில் அவன் அப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கானே, அவனை அடிக்கணும், இவனை கொள்ளணும், அவனை ஏமாற்றணும், அவன் இப்படி இருக்கான் இப்படின்னு மனசில் ஓடிண்டே இருக்கா இல்லையா? சரி சார், அது ஓடலைன்னா இந்த சாஸ்திரிகள் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கார், ஒன்றும் புரிய மாட்டேங்கிறத வாரம் வாரம் பிராணனை வாங்கிட்டே இருக்கார். ஏதோ பண்ணுறது சொன்னதே சொன்னார், நமக்கு புதுசாகவும் இருக்கு, ஆனால் கேட்ட மாதிரியும் இருக்கு. அப்போ உங்கள் மனசை ஒரு எண்ணமும் இல்லாமல் உங்களால் நிறுத்தி வைக்க முடிகிறதா இல்லை? அப்போ என்ன பண்ணுறான் மனுஷன், தன் வாழ்நாளில் பல புண்ணிய கர்மாக்களையும் பல பாப கர்மாக்களையும் சேர்த்து வச்சு பல பிறவிகளுக்கு காரணமாக இவனே ஆயிட்டான். இது எத்தனை நாள் வரைக்கும் வருது? மரண பரியந்தம் வருது. புனரபி ஜனனம் புனரபி மரணம். என்ன ஆயிடுதுன்னு பிறவி முடிவுன்னு வந்தாச்சு, டெத் மரணம் வந்தாச்சு. மரணம்னு என்னது? முன்னால் நம்ம பார்த்துருக்கோம், இந்த பூத உடலை விட்டு மனசானது களம்பருது, அதான் மரணம். மரணம்னு என்ன அர்த்தம்? இந்த பூத உடல் இனிமேல் எனக்கு வேண்டாம், இது ரொம்ப பழசாக போயிடுது, சட்டை ரொம்ப பழசாக போயிடுது, கிழிஞ்சு போயிடுதுன்னா என்ன சார் பண்ணுறேன்? அதை போட்டுக்க முடியலன்னு தூக்கி போட்டுறோன்னா தூக்கி போட்டு சும்மா இருக்கீளா, இன்னொரு சட்டை வாங்கிக்கிறாளோ? அதே மாதிரி தான் ஆத்மா என்ன பண்றது, வாசம் சிஜின்னா நியதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோ பராணி. பழைய சட்டையை, கிழிஞ்சு போன சட்டையை தூக்கி போட்டு புதுசான இன்னொரு சட்டையை எப்படி எடுத்துக்கிறீளோ, ததா சரீராணி நவானி, புதுசான சரீரங்களை அந்யானி சம்யாதி நவானி தேகி, இன்னொரு சரீரத்தை புது சரீரத்தை எடுத்துக்கிறது தான் நடக்கு. அதனால் டெத்து மரணம்னு சொன்னால் அது முடிவே கிடையாது. இந்த சரீரம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளிட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறது. அந்த சரீரம் எடுத்துக்கிறது, அதுலையாவது நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கா? சார் இப்போ இந்த சரீரம் கிடச்ச சார், அடுத்த தரம் வர சரீரப்போ ஜம்முன்னு அழகாக இருக்கிற சரீரமாக பார்க்கணும் அப்படின்னு போகலாம் நீங்கள். ஆனால் என்னன்னார், மார்க்கெட்டில் கிடைக்கலையே, கடைக்கு போகிறள் இந்த கலரில் இந்த புடவை இருந்தால் தேவையில்லையேன்னு போகிறாங்கம்மா. போனால் அந்த கலரில் இல்லை, என்ன பண்ணுறது? இருந்தாலும் உமட்ட 4000 தான் அவன் 12000ங்கிறான், முடியல, டெக்ஸ்சர் நல்லா இல்லை, எதுவும் ஒன்று வருது. நான் கடைசியில் என்ன பண்ணுறாள், நமக்கு இருக்கிற அளவுக்கு எது பிடிக்கிறதோ இருக்கிறதுக்குள்ளே பிடிச்சுட்டு வாங்கிட்டு வந்துடுறள். அதே மாதிரி தான் பிராரப்த கர்மா புதுசாக அடுத்த ஜென்மாவுக்கு பிராரப்த கர்மா எதுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த சரீரம் கிடைக்குமே தவிர, நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சரீரம் கிடைக்காது. ஸோ ஆகிய வியாபாரம் என்ன, அடுத்த பிறவியும் இந்த பிறவி தான் வரணும் என்றதான ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நினச்ச மாதிரி சரீரம் கிடைக்காது. எந்த கர்மா அப்பொழுது பாக்கி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சரீரம் வருது, பார்த்துக்கிறோம். சரி, அப்போ தான் சரீரம் வந்ததோ இல்லையோ, மறுபடியும் பிறந்ததோ இல்லையோ, பிறந்த பிறகு என்ன, மறுபடியும் கட்டப்பட வேண்டியது, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். சரி சரி, பிறந்து இறந்து மட்டும் இருந்தால் போகிறா சார், இதை விட ஒரு பெரிய கட்டம் ஒன்று இருக்கு. என்னன்னார், அம்மா சரீரத்தில் அம்மா வயத்தில் இருக்கிறது, புனரப்பி ஜனனி ஜடரே சயனம், அதான் கட்டம். இவன் மரித்தவனானவன் இந்த மனசானது இந்த சரீரத்திட்ட கிளம்பி போகிறது. கிளம்பி எங்கே, ஸ்வர்கலோகத்துக்கு போகிறது அல்லது நரகலோகத்துக்கு போகிறது, எங்கே போகிறது தெரியாது நமக்கு. அவனுடைய கர்மாவை அனுசரித்து எந்தெந்த பலமானது சீக்கிரமாக கொடுக்கறதோ அந்த பலத்தை அந்த லோகத்துக்கு போகிறது. தர்மபுத்திரர் ஸ்வர்கலோகத்துக்கு போனார், அவரோடு இருந்த தர்மபுத்திரருடைய ஆத்தக்காரை திரௌபதி அம்மாவும் பீமசேனன் அர்ஜுனன் நகுலன் சகதேவன் எல்லாருமே நரக லோகத்துக்கு போனோம். என்ன சார், தர்மபுத்திரருக்கே கிழமை கேட்டார், என்ன இப்படி பண்ணல, என்னோட இருந்து நான் பக்கத்தில் பார்த்துட்டு அவ கெட்ட காரியமே பண்ணாமல் நான் பார்த்துருக்கேன் இத்தனை நாளும், எத்தனையோ சமயத்தில் அவள் பொய் சொல்றதுக்கும் வேற கோபித்து கொள்ளக்கூடியதான சந்தர்ப்பம் வந்த போதிலும் நீங்க அப்படி பண்ணப்படாதுன்னு வச்சுட்டு அவளை சரியான வழியில நான் வச்சிருக்கேனே, அப்படிப்பட்டவளை ஏன் யமலோகத்துக்கு நரகலோகத்துக்கு போய் அவள் வானலையில் அவள் வடதை சொல்றா போல சுட்டுன்னு இருக்கல, என்னையா கதை அப்படின்னு கேட்கிறார் யமதம்ப ராஜா. அவர் ஏதோ நியாயம் சொல்றார், இவளுக்கு பாப்பம் குறைச்சலா இருக்கு, புண்ணியம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த பாப்பம் குறைச்சலா எது குறைச்சலா இருக்கோ அது முதல்ல வேலை செய்யும். இவளுக்கு பாப்பம் குறைச்சலா இருக்கு, அதனால பாப்பத்துக்காக முதல்ல இங்கே முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் சாஸ்வதமா சொர்க்கலோகத்துல இருக்க போறா. அதுக்கு முன்னால்தான் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்க. அங்கே துரியோதனன் துஷாசனம் அத்தனை பேரும் இருக்கா, எப்படி இருக்கும் பூலோகத்தில் புறந்தண்ணிலிருந்து நமக்கு எத்தனை அஞ்சு பேருக்கும் இவ்வளோ கவலையை கொடுத்ததான அத்தனை பேரும் அங்கே ஆனந்தமாக இருக்கா சரின்னார். ஏதோ யுத்தத்தில் பிராணனை விட்டா அவள் சொர்க்க லோகத்தில் இருக்கா, கோணு நல்லது இருந்தால் ஏன்னு கேட்கல. இந்த கெடுதலாக தன்னுடைய தங்கை தம்பிகளுக்கும் ஆத்துக்காரிக்கும் இப்படிப்பட்டதான ஒரு துன்பம் வந்தால் ஏன்னு கேட்டார் யம தர்மராஜாவை. அப்போ இந்த பதில் சொல்றார், இது இவருக்கு தெரியறது அவளுக்கு தெரியலை. அந்த பீமன் நகுலன் சகதேவன் அவள்லாம் அங்கே இருக்காளோ இல்லையோ வானலையில் அப்படியே கவலைப்பட்டுருக்கா, குதிச்சு இருக்கிற வானலையில் இருக்கா. அவள் அங்கே வந்ததுமே யாரோ தர்மாத்மா வரார், அவர் வரப்போ நமக்கு உடம்பு ஹிதமாக இருக்கு பார்த்தீரா, யாரோ புண்ணியாத்மா வரா, அவர் இங்கே இருந்தால் தேவையில்லையே அப்படின்னு நினைக்கிறாள். இவர் பார்க்குறார், இது எங்கோ கேட்ட குரலாக இருக்கே, எதிர்க்க வியக்தி இல்லை, கேட்ட குரலா இருக்கே, யார் இது அப்படின்னு கேட்டால் உங்கள் தம்பி தான், உங்கள் ஆத்துக்காரி. ஏன்பா எனக்கு ஒன்றும் புரியலையே, என் மேலே இவ்வளோ கோபமானே எங்கள் ஆளுங்களில் இப்படி வானலையில் போட்டு அறிக்கிறையே, என்ன விவகாரம் அப்படின்னு அப்படி சொல்கிறார். அது மாதிரி மரணானந்தரம் எந்த லோகத்துக்கு போவாங்கிறது நமக்கு தெரியாது. கஹனா கர்மணோ கதிஹி, கர்மாவனுடைய கதியானது எந்த கர்மா எப்பொழுது பலத்தை கொடுக்கறது என்கிறது யாருக்கும் தெரியாது. இப்படி கர்மா வருது, சரி பிறவி வருதுங்கிறோமோ, இங்கிருந்து ஸ்வர்க லோகத்துக்கு போகிறார், ஏமலோகத்துக்கு போகிறார், அங்கே புண்ணியத்தையோ பாபத்தையோ அனுபவிக்கிறார். அனுபவித்த பிறகு என்னாருது, அவளுடைய புண்ணிய பாப பலமானதுமே அவளை தூக்கினது மேகத்தில் போட்டுறா, மழை வழியாக பூமியில் விடுறான், விடறது அந்த பூமியில் மழை வழியாகத்தான் கீழே இறங்கி வர்றார். இந்த பூமியில் இருக்கக்கூடியதான் நம்ம உட்கொள்ளக்கூடியதான பொருள்களோடு அந்த மனசு ஒன்றாயிடுறது. ஒன்றான பிறகு அதை நம்ம என்ன பண்ணுறோம், அதை சாப்பிட்றோம். சாப்பிடும் பொழுது அதை நீங்கள் அருவாமனையில் வச்சு கட் பண்ணினாலோ, மிக்சியில் போட்டு சுத்தினாலோ, வானலையில் போட்டு வதக்கினாலோ அந்த மனசுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா அந்த மனசு கோமா ஸ்டேஜில் இருக்கு, அது புலன்களோடு சேர்ந்தால் தான் வேலைச்சு தனியாக இருக்கு, அதுக்கு ஒன்றும் ஆகாது, அழியவே அழியாது, ஒரு வலியும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியதான மனசை யாருக்கு பிறக்கணுமோ அந்த அப்பா அவனுடைய சரீரத்தோடு ஒட்டிக்கிறான். அன்னைக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடுவார், அந்த சரீரத்தில் உள்ளே போகிறார், அந்த சரீரத்தில் 2 மாதம் இருக்கார். அங்கா அதங்காத் லோம்னா லோம்னா, அவருடைய சரீரத்தில் அப்பா சரீரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி சரீரம் முழுக்க வியாபித்து அப்பா நான் நான் நினச்சுண்டு இருக்கார். அதுக்கப்புறம் அம்மா சரீரத்துக்கு போகிறார், அந்த அம்மா சரீரத்தில் 9 மாதம் முடிஞ்சு 10வது மாதம் இருக்க. அதுதான் தசமே மாசே நவமேவா பிரசூவியத்தே. சரி, அப்பா சரீரத்தில் இருக்கிற பரியந்தம் உங்களுக்கு ஒரு நினைப்பும் கிடையாது, ஏன்னா பரமாணுவாக தானே இருக்கிறது, ஆட்டமாக தானே இருக்கான். அதனால் அவருக்கு ஒரு நினைப்பே கிடையாது, சுகம் கிடையாது, துக்கம் கிடையாது, அப்படியே இருக்கார். ஆனால் அம்மா சரீரத்துக்குள்ளே போனதுமே அந்த அம்மா சரீரத்துக்குள்ள அந்த கர்ப்பப்பையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்தூல சரீரம் ஏற்பட்டு போச்சு. ஸ்தூல சரீரம் ஏற்பட்டதுமே அங்கே இருக்கக்கூடியதான கிருமிகள்லாம் அதை கடிக்க ஆரம்பிக்கிறது. எறும்பு கடித்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், இது மாதிரி கிருமிகள் கடிச்சுட்டே இருக்கு அம்மா சரீரத்தில். ஏன் கடிக்கிறதுன்னு அதனுடைய சுபாவம் அப்படி, அம்மா சரீரம் தானே, இந்த சரீரத்துக்குள்ளே உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதே. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் காதலையும் மூக்கலையும் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் கடிக்கிறது, இதெல்லாம் அனுபவிச்சுருக்கான் அந்த பையன். அந்த அம்மா சரீரத்தில் 9 மாதம் அம்மா ஏதாவது காரமாக ஏதாவது சாப்பிட்டான்னு வச்சுங்களேன், இந்த மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு அது காரமா அந்த குழந்தையினுடைய கண்ணுல போய் விழும். ரொம்ப கஷ்டம். அதே போலயே புளிப்பா ஏதாவது சாப்பிட்டான்னு வச்சுங்களேன், இந்த எறும்பு கடிச்சதான ஒரு இடம் இருக்கு பாருங்க, அங்கே புளி பயந்து விடும். இப்படி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கும். இது இப்ப சாதாரணமா முதல் 4 மாசம் தெரியாது, 5வது மாசத்துல மனசானது டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் வலது பக்கமோ இடது பக்கமோ சுத்த தொடங்குறான். வலது பக்கம் சுத்தினா பெண் குழந்தை, இடது பக்கம் சுத்தினா ஆண் குழந்தை. இப்படி சுத்தி சுத்தி அது பாட்டுக்கு அவஸ்தப்பட்டு மேலையும் கீழையும் விழுந்து சில சமயத்தில் குழந்தை தலைக்குப்புற நிற்கிறதுங்கிறா டாக்டர், சில சமயத்தில் நேராக இருக்குங்கிறான். இப்படி எல்லாம் நானா அவஸ்தைகள்லாம் பட்டுண்டு, இடமும் சங்குச்சிதமான இடம், கை காலையும் நீட்ட முடியாது, அப்படியே இருக்கணும். இப்படி எப்பட்டா வெளியில் வருவோம்னு பார்க்கறது தான் இந்த ஜனனி ஜடரே சயனம்னு இருக்கு பார்த்தா, இதுதான் நஜமான நரகம். கவலைன்னு வந்ததுன்னா இதுதான் நிஜமான கவலை. அப்படி அம்மா வயத்தில் இருந்துட்டு அந்த குழந்தை நினைக்கிறதா, நான் வெளியில் வந்ததுமே முதல்ல பாரதி வித்யாவன் கிளாஸ் போடணும், வேற எங்கேயும் போகப்படாது, இனிமேல இந்த பிறவி வரப்படாது அப்படின்னு நினைக்கிறது. பாகவதத்தில் விசேஷமாக 8வது ஸ்கந்தத்தில் இதை விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். அந்த குழந்தைக்கு அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம் வருது, இனிமேல இது மாதிரி அம்மா வயத்துக்குள்ள வரப்படாது. ஆனா என்ன ஆச்சுன்னு, இப்படி வந்து இந்த பிரசவமாய் பூமியில விழுந்ததுன்னு வச்சுங்களேன், பூபதனம் ஆனதுமே அடுத்த க்ஷணம் சர்வமும் மறந்து போச்சு. ஏன் மறந்து போச்சுன்னா, அது ஞாபகம் இருந்தா மறுபடியும் அவன் லோகத்தை என்ஜாய் பண்ண மாட்டான், அம்மா அப்பா ஒன்றும் வேண்டான்னு சொல்லுவான். அதனால என்னடா ஆச்சுன்னு, அந்த பூபத்தனம் ஆனதுமே சர்வமும் மறந்து போயிடுச்சு. அந்த அது வரைக்கும் அவன் பட்ட கஷ்டம் இருக்கு பார்த்தல, அது ரொம்ப சிரமம் சொல்லிக்க முடியாதான விவகாரம். அதனால மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் கஷ்டப்படக்கூடியதான நிலைகள், புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம், அப்பா சரீரத்தில் இருக்கிறத சொல்லலை, கவனிக்கணும். ஏன்னா கஷ்டம் இருக்கு, ஆனால் இவனுக்கு தெரியாது, மயக்கமான நிலையில இருக்கான். அம்மா சரீரத்தில் இருக்கும் பொழுது உயிர் வந்தாச்சு, முதல் செகண்ட்லேயே அந்த பரமாத்மா என்ன நினைச்சார், சயிட்சாம் சக்கரே, அவர் நினைச்சார் என்ன நினைச்சார், கஸ்மின் மக உத்கிராந்தே உத்கிராந்தோ பவிஷ்யாமி கஸ்மின் வா பிரதிஷ்டதே பிரதிஷ்டாஸ்யாமி, நான் ஒருவரை உண்டு பண்ண போறேன், நமக்கு பிராண தோழனா இருக்கணும், நான் இருக்கிற பரியந்தான் அவன் இங்கே இருக்கணும், இந்த சரீரத்தில் நான் இருக்கிற பரியந்தான் அவன் இருக்கணும், நான் கிளம்புறப்ப என்னோட கிளம்பிடும். எப்படி பார்த்தா, கஸ்மின் அஹ உத்கிராந்தே அஹம் உத்கிராந்தே உத்கிராந்தோ பவிஷ்யதி கஸ்மின் வா பிரதிஷ்டதே பிரதிஷ்டாஸ்யாமி, அந்த பிராணன் இருக்கிற பரியந்தான் நான் இருப்பேன், பிராணம் கிளம்பினா நானும் கிளம்பேன், அப்படிப்பட்டதான ஒரு தோழி எனக்கு வேணும், தோழன் வேணும் அப்படின்னு நினச்சி சப்ராணம் அசிருஜதா பிராணனை சிருஷ்டி பண்ணினார். இப்போ ரெண்டு பேரும் உள்ளே போகணுமா இல்லையா? அப்போ என்ன பண்ணிதுன்னார், இவர் நான் உள்ளே போகிறேன்னு ஆரம்பித்து கிளம்பினார். அவர் எந்த பக்கமாக உள்ளே போனாரோ அந்த இடம் தலா எடுத்து, பிராணன் எந்த பக்கம் உள்ளே போச்சோ அந்த இடமானது கால் கட்ட வரல் ஆச்சு. அதனால் இவர் போகிற இடம், இவர் உள்ள இறங்கின இடம் தலை, பிராணன் உள்ள இறங்கின இடம் கால் கட்டவர், இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இதயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கு. அவன் அந்த க்ஷணத்திலிருந்து ஆரம்பித்து அந்த சரீரத்துக்குள்ள துன்பம் வர ஆரம்பித்தது, அது ரொம்ப சிரமப்பட்டு வெளியில் வந்திருக்கான். வந்ததுலேருந்து மறந்தானோ இல்லையோ, மறந்தந்தமே என்ன பண்ணினா கர்மாவை பண்ணிகிட்டே இருக்கான். சரீரம் வந்ததுன்னா என்ன ஆகணும், ஜாதசிஹி த்ருவோ மிருத்யுஹோ த்ருவம் ஜென்ம மிருத, பிறந்தா இறந்தாகணும். இது பிறந்தான் சார் இறந்தான் சார்னு கிடைக்கிடுது, பிறந்து 100 வயசு கஷ்டப்பட்டு நானா சிரமங்கள் பட்டு அதோட இல்லு மேலே 1000 பிறவிகளுக்கு புண்ணிய கர்மாக்கள் பாப கர்மாக்களை பண்ணிட்டு மறுபடியும் போ, இதுதான் சார் இவனுடைய வாழ்க்கை. இப்போ நான் உஜ்ஜீவனாக ஆக்கி கொள்வதற்கு, நான் ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு இடமே இது, அனுக்ஷணம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். பகவான் மனுஷனுக்கு ஒரு ஜான் வயர் தான் கொடுத்துருக்கார். இது பெரிய கோணி மூட்டை அது கொடுத்துருக்காரா? ஒரே ஒரு ஜான் வயர் தான். அதை ஒப்பிக்கொள்றதுக்கு அவன் படுற பாடு தெரியுமா? ஏதோ பகவான் புண்ணியம் பண்ணியிருக்கோம், இந்த பகவானுடைய அனுகிரகம் இருக்கு, நமக்கு ஏதோ உத்தியோகம் காசு இருக்கு, போயிட்டே இருக்கும். ரொம்ப காசு இருந்தால் அவன் கஷ்டப்படுறான். ஒன்றுமே இல்லாதவன் அவன் வாழ்க்கையில் ஒரே காரியம்தான், என்னது? பசி போக்கி கொள்வது ஒன்று தான். ரொம்ப புவர் பீப்புளாக இருக்க பார்த்தேன் அவளுக்கு, வேற பகவான் நினைக்கிறதுக்கு சமயம் இருக்க ஒன்றும் தெரியல அவளுக்கு. ஏதோ ஒன்று சம்பாதிச்சுட்டே இருக்கணும், சாப்பிட்டே இருக்கு. சாதாரணமாக மற்றவர்களுக்கெல்லாம் இதே தான் காரியமாக இருக்கு. இந்த சாப்பாடு கிடைச்சா போருமுன்னு தோடுறதா சார்? அந்த பகவான் சும்மா இல்லாமல் ஒரு மனசை வேற கொடுத்துருக்காரு. முதல்ல சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு இருக்கு, சாப்பாடு வந்து அதுக்கப்புறம் என்னன்னா ட்ரெஸ் வேணும். ட்ரெஸ் வேணும்னா போருமா? முதல்ல சாதாரண ட்ரெஸ் வேணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வசதியான ஒரு ட்ரெஸ் வேணும். இப்படி போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னாரு, அவன் ஆசை குறையலை, ஒரு வீடு வேணும், தங்கறதுக்கு வீடு. ஒரு குடிசை இருந்தால் பரவாயில்லைன்னு முதல்ல, அதுக்கப்புறம் ஒரு சாதாரணமாக ஒரு ஃப்ளாட் இருந்தால் பரவாயில்லை, அதுக்கப்புறம் என்ன ஹார்ட் அதி சிட்டியில் ஃப்ளாட் வேணும். ஹார்ட் எதுன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் ஹார்ட் ஹார்ட்டுங்கிறான், மயிலாப்பூரும் ஹார்ட்டுங்கிறான், திருவள்ளிக்கேணின்னு ஹார்ட்டுங்கிறான், அண்ணா நகரும் ஹார்ட்டுங்கிறான். இப்போ என்னடான்னார், அந்த ஊரை பார்க்கறதுக்கு அண்ணாண்ட இருக்கிறது கூட அது சிட்டி தாங்கிறான், எங்கே ஹார்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாரும் இங்கே இருக்க வீடு வேணும் வீடு வேணுங்கிறான். பூமியில் வீடு இல்லாத போனாலும் ஆகாசத்துலையாவது வீடு வேணுங்கிறான். 84வது ஃப்ளாட்டில் அந்த மாடியில் இருக்கேங்கிறான். வீடு வாங்கினா குறைஞ்சதோ போயிடுதோ இல்லை, அதுக்கப்புறம் மீதி விவகாரங்கள்லாம் வேணும், காரு வேணும், அது வேணும், இது வேணும். இதெல்லாம் ஆனப்புறம் நாலு பேர் என்னை மதிக்கணும், எனக்கு ஒரு பவர் வேணும். பாருங்கள், இவனுடைய ஆசைகளுக்கு முடிவே கிடையாது. பேசிக் நெசசிட்டிஸுங்கிறான், அப்புறம் கம்ஃபர்ட்டுங்கிறான், அப்புறம் லக்ஸுரிங்கிறான், அப்புறம் அதுக்கு மேலே வேற ஏதோ வேணுங்கிறான். இப்படி ஒரு மனசை கொடுத்து பகவான் இவனை அலைய வச்சுட்டு இருக்கான் சார். அலைஞ்சு அலைஞ்சு இவனுக்கு அலைஞ்சான்னு பேர் வந்துருக்கு. அலைஞ்சுட்டே இருக்கான், என்னைக்காவது சாஸ்வதமாக உட்காந்துட்டு இருக்கானா? நான் எங்கிருந்து பகவானை தியானம் பண்ணுறது? ரொம்ப ஏழையாக இருந்தேன்னா சாப்பாட்டை தவிர வேறு ஒன்றுலையும் என் மனசு போகலை. கொஞ்சம் ஏழ்மை போயிட்டு சாதாரணமான ஒரு நிலைக்கு வந்தேன்னா எனக்கு என் மேலே இருக்கிறவன் தோன்றான், அவன் என்னை விட நன்னா இருக்கானேன்னு தோன்றது. அவனை தாண்டி போகணுங்கிற முயற்சியே தவிர பகவானுடைய முயற்சி எனக்கு இல்லையே. போய் கற்பங்காலை பார்த்து நமஸ்காரம் பண்ணினீடா? பண்ணதியே. எதிராட்டு ஃப்ளாட்டை வாங்க, அவன் இன்னொரு வில்லா வாங்கினானே, என்னால் வாங்க முடியலையே, இந்த எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கே தவிர ஜெகன் மாதாவை பிரார்த்தனை பண்ணுறோன்னு தோன்றதா? சாதாரண மனுஷனுக்கு தோணலை சார். அவன் மனசில் இப்படி ஒரு ஏதோ சூழல் வந்துட்டு இருக்கு. எவ்வளவு இருந்தாலும் இன்னும் வாழ்க்கணும், இன்னும் வாழ். குர்வதே கர்ம போகாய கர்ம கர்த்துஞ்ச புஞ்சதே. நன்னா சாப்பிடணும், பலவத்தான சாரமான புட்டியான அன்னத்தை சாப்பிடணும்னர். எதுக்குன்னர்? அப்பத்தானே வேலை செய்ய முடியும். வேலை செய்யணும்னா உடம்பு நன்னா இருக்கணும், உடம்பு நன்னா இருக்கணும்னா நான் சாப்பிடணும். குர்வதே கர்ம போகாய கர்ம கர்த்துஞ்ச புஞ்சதே. இப்படியே சாப்பிட்றது வேலை செய்கிறது, சாப்பிட்றது வேலை செய்கிறது. நத்யாம் கீட்டா இவா வர்த்தாத் ஆவர்த்தந்தரமாசுதே. ஒரு நதியில் ஒரு சுழல், அந்த சுழலில் மாட்டின்னு எடுத்து ஒரு பூச்சி எங்கேயோ எப்படி விழுந்ததோ தெரியும், அது சுழலில் மாட்டின் எடுத்து அந்த பூச்சி சுழலை வேகமாக சுற்றிண்டே இருக்கு. சுழல்னா அது சுற்றிட்டுத்தானே இருக்கும், அதுக்குள்ளே இது மாட்டு. ஐயோ நான் மாட்டின்ட்டேனே, என்ன பண்ணுறது? மூச்சு திணறது, தட்டுறது, இந்த சூழல்லேருந்து வெளியில் ஒன்று எம்பி பார்க்கறது சார், எம்பி குதிக்கிறது. அதனால் முழு முயற்சியோடு குதிக்கிறது, குதித்து விழும்பொழுது அதே சூழல் தான் விடும் சார். மேலே குதித்தா மேலே அங்கேயிருந்து தானே விடும். சூழல் இங்கே இந்த நகருமா? சுழல் நகராது, இருக்கிற இடத்துல சூழல் அப்படியே தான் இருக்கும். இது எம்பி குதிக்கிறது, மறுபடியும் சூழலில் விடும். ஆடா 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 என்னடா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரியத்தினால என்ன பண்ணித்துன்னார், வேறு ஏதோ இலையோ இலையோ பிடிச்சுட்டோ கொஞ்சம் மேலே வந்து, ஆனால் அடுத்த சூழலில் மாட்டின்ட்டு. அப்படித்தான் ஸ்கூல் ஆனதுமே காலேஜுக்கு போனால் இந்த சுமையெல்லாம் எடுத்து போக வேண்டாம் அப்படின்னு நினச்சோம். இந்த புஸ்தகங்கள்லாம் எடுத்துன்னு போனால், ஒரு ரஃப் நோட் எடுத்துன்னு போனால் போகிறோம் அப்படின்னு நினச்சான். காலேஜுக்கு போகிறது, காலேஜுக்கு போனப்புறம் தெரியறது, முன்னால் புஸ்தகம்னாலும் தெரிஞ்சது, இப்போ லவ்னு ஒரு சூழல் வந்தது, ஒரு சுமை வந்தது, அதை தாண்ட சுமக்கவே முடியல. அந்த அதுலேருந்து ஆரம்பித்து அடுத்ததாக ஒரு உத்தியோகத்துக்கு போனால் தேவையில்லைன்னு நினச்சான். உத்தியோகத்துக்கு போனால் அது ஒர்க்கிங் அவர்ஸே கிடையாது. அவன் போன்னு சொன்னால் தான் வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா ஒரே தரம் வீட்டுக்கு போகணும். உத்தியோகம் இல்லாத போனால் யாரும் உங்களை மதிக்கிறது இல்லை, என்ன பண்ணுறது? அதுக்கு அந்த வாழ்க்கையே தேவலான்னு. உத்தியோகம்னு ஒன்று சேர்ந்ததுமே வீட்டில் அம்மா அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பாவுக்கு பொறுக்கலை. ஒரு கால் கட்ட கட்டி பண்ணும், எப்போ கால் கட்டுறதுன்னு எனக்கு தெரியல, கால் கட்டி பண்ணணும்னு, கால் கட்ட போடணும்னு நினச்சா. பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் ஒரே கவலை தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு, கால் கட்டு போட்டப்புறம் எல்லா கட்டும் வந்தாச்சு. முன்னால் அம்மா அப்பா சொன்ன பேச்சை கேட்கணும்னு கேட்கணும்னு நினச்சுட்டு இருந்தோம், கேட்கலை. இப்போ கேட்காம இருக்க முடியலை. கல்யாணம் ஆன பிறகு அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னடா அப்படியே ஆயிடுதுன்னா, அதுக்கப்புறம் ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் பிறந்ததுலேருந்து மறுபடியும் இன்னொரு வாழ்க்கை ஆரம்பித்தாச்சு. ஒரு டெசிஷனும் நீங்கள் எடுத்துக்க முடியாது. அவனுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கணும், அவனுக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், அவன் உடம்பு சரியா இல்லாமல் இருக்கப்படாது, சௌக்கியமாக இருக்கணும், இப்படியே கவலைப்பட்டு அந்த சூழலில் மாட்டின்ட்டு. அதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்ததுமே அங்கேருந்து ஸ்கூல்லேருந்து டீச்சர் கூப்பிடுற, வாங்குவோம். அம்மா போகிறதா அப்பா போகிறதான்னு சண்டைவா ரெண்டு பேருக்கும். நன்னா அவன் படிச்சிருந்தான்னா பரவாயில்ல, அவன் பக்கத்தில் இருக்க பையனை கடிக்கிறான், அவன் பென்சிலால் குத்துறான், ஏதோ ஒன்று சொன்னால் கேட்டுட்டு வரணும், வேற வழி இல்லை. வீட்டுக்கு வந்து சொன்னால் நீங்கள் பார்த்துக்கப்படாதா, ஆத்துக்காரி சொல்கிற, நீ தானே பார்த்துக்கணும்னு. இதெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியுமா? விவகாரம் சண்டை, பையனை அடிக்க முடியாது, இவா ரெண்டு பேர் தான் சண்டை போட்டுருக்கு. இங்கேருந்து ஆரம்பித்து அவனோ பெரியவன் ஆகிட்டான்னா, அவன் நம்மளை மதிக்கலையே, நம்ம சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே, அவன் நல்ல புத்தியோடு இருக்கணுமே, நீங்கள் நல்ல புத்தியோடு இருந்ததுன்னா இப்படி ஆகிருக்குமா? சரி, இப்படின்னு வரிசையாக வந்துட்டே இருக்கு சார். வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் பார்த்துடையானால் பகவானை நினைக்கிறதுக்கு சமயம் இல்லாமலேயே போயிட்டு இருக்கு. குருவத்தே கர்ம போகாய கர்ம கர்த்துஞ்ச புஞ்சத்தே நத்யாம் கீட்டா இவா வர்த்தாது அவர்த்தம் தரமாச்சுதே. ஒரு சூழல்லேருந்து ஒரு சூழல், ஒரு சூழல்லேருந்து ஒரு சூழல், பிரம்மச்சாரியாக இருக்கிறப்ப ஒரு கட்டம், கல்யாணம் ஆன பிறகு ஒரு கட்டம், குழந்தை பிறந்த பிறகு ஒரு கட்டம், அதுக்கு மேலே ரிட்டையர் ஆனப்புறம் என்ன ஜெனர், எல்லாரும் அவா அவா வேலை பார்த்துக்கிறேன், நம்மளை யாரும் கவனிக்கல, ஏகாக்கி ஹயமா இருக்கியா, அப்படித்தான் இருக்கேனே. யாரும் போகிறப்ப மாட்டு பொண்ணும் போயிட்டு வரையும் சொல்ல மாட்டேங்கிறான், பையனும் போயிட்டு வரையும் சொல்ல மாட்டேங்கிறான், கதவு போட்டுக்கலையேன்னு வந்த பிறகு கேட்டுக்கிறான், விவகாரம் முழுக்க பத்திரமா இருக்க வேண்டாமா, வயசாச்சோ இது தெரியலையாங்கிறான். இப்போ வயசாகிடுச்சா பத்திரமா இருக்கும்னு சொல்லப்படாது, வயசான பிறகு இந்த அறிவும் இல்லையேங்கிறாளே. அவ அபிமானத்தோட தான் பேசுகிறார், ரொம்ப அபிமானத்தோட தான் பேசுகிறார். அவளுடைய அதிக அபிமானம் எனக்கு கவலையாக இருக்கு சார். இப்படி மாட்டிண்டு மாட்டிண்டு கடைசியில் இதுலேருந்து எண்ணிக்கை தப்பிச்சுன்னு வர்றதுன்னு முடியலை. ஒரு நாளைக்கு அந்த நதி இருக்கோ இல்லையோ, அந்த நதிக்கரையில் மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு மேலே ஒரு முனிவர் உட்கார்ந்துட்டு இருந்தார். அவர் என்னமோ பார்த்தார், இந்த ஏதோ எங்கேயோ பார்க்கறது, இந்த சுழலில் இருக்கக்கூடியதான பூச்சியை பார்த்தார். அடாடா இந்த பூச்சி ரொம்ப கட்டப்படுறதுன்னு என்ன பண்ணினார், ஒரு இலையை தூக்கி போட்டார். அந்த இலை என்னாச்சுன்னா, அந்த சுழலில் விழுந்தது. சுழலில் விழுந்துட்டு சும்மா இந்த பூச்சியும் சுத்துறது, சுழலும் சுத்துறது, இலையும் சுத்துண்டே இருக்கு, ரெண்டு சுழலில் தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு எந்தாச்சுன்னு, இந்த பூச்சி வந்து அந்த இலைக்கு மேலே உட்காந்துடுச்சு. இப்போ இலையோட சேர்ந்து பூச்சி சுற்றுறது. இப்போ என்னாச்சா, முன்னால் பூச்சி தனியாக இருந்தது, இலை தனியாக இருந்தது, இப்போ இலையோட பூச்சி சேர்ந்து சுற்றுறது. அந்த குருவானவர் பார்த்து இந்த சிஷ்யனே கவலைப்பட்டு ஒரு மந்திரத்தை கொடுத்தார். அந்த மந்திரமானது அது பாட்டுக்கு இருந்தது கொஞ்ச நாள் ஜபிக்காம. கொஞ்ச நாளைக்கு ஏதோ ஜப தொடங்கினான், அந்த மந்திரத்தோடு சேர்ந்தான் சொல்லுது. இது என்னடா ஆச்சுன்னு, இப்போவும் சுத்திண்டு தான் இது இருக்கார், ஆனால் மூச்சு தட்டலை, முன்னால் மூச்சு தட்டின்னு இருந்தது, ஆனால் சுத்திண்டே இருக்கு சம்சாரத்துக்குள்ளே. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பூச்சிக்கு எங்கிருந்து வந்ததோ தெரியல ஒரு பெரிய கட்டை. அந்த கட்டை வந்ததுமே என்ன பண்ணி தெரியுமோன்னா, அந்த கட்டை அந்த சுழலில் மாட்டின்ட்டதா, கட்டை சுத்தித்தா, அந்த சுட்டும் பொழுது அந்த இலையை அடித்தது. அந்த இலைய கட்டியே இந்த பூச்சி பிடிச்சுட்டுருக்கா, இலையோடு சேர்ந்து கரையில் விழுந்துடுது. இந்த பூச்சி என்ன பண்ணிட்டு, அந்த இலையோடு சேர்ந்து கரையில் விழுந்துடுது. அப்பாடா, இனிமேல் எனக்கு இந்த இலை வேண்டாம், இனிமேல் இலை எதுக்கு, கரையில் இருந்தாச்சு, ஆனந்தமாக இருந்துடுது. அது மாதிரி இந்த சம்சாரத்தில் மாட்டிண்டு இவன் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே ஜயனம், இந்த சூழலில் மாட்டிண்டு மாட்டிண்டு இவனால் ஒன்றும் பண்ண முடியாமல் அழுதுட்டு இருந்தான். என்னைக்கோ ஒரு நாள் அந்த ஆச்சாரியன் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி முன்னுக்கு வந்தான். இதுதான் பகவான் பகவத்கீதையில் தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகரா, அவள மிருத்யு சம்சார சாகரத்தில் தான் நான் இப்படித்தான் கரையேற்றுகிறேன். இது இல்லாத போனால் உங்களாலேயே ஏற முடியுங்கிறத நினைக்காதையோ. ஒரு கட்டையை அனுப்பணும் பகவான், அந்த கட்டை வந்து ஒரு அடி அடிக்கணும் அந்த சூழலில், அப்போ தான் என்ன ஆகும்னர் இலையோடு சேர்ந்து மேடையில் இருந்துருவள். அதே போலயே நம்ம வாஷ்டதான இந்த பதார்த்தம் பகவத் அனுகிரகத்தினால ஒரு நாளைக்கு நிச்சயமாக கரையை அடைவோம். அதனால் நதிக்கரையை அடைவோம். அதுக்கப்புறம் அந்த குருவாரவர் மேலே இருக்கார், நம்ம இங்கே கீழே இருந்துட்டுருக்கோம், ஆனந்தமாக இருந்துட்டுருக்கோம், நம்மவும் வேடிக்கை பார்க்கலாம் சம்சாரத்தை ஜீவன் முக்த தசையில். அதனால் பரமேஸ்வரா என்னை காப்பாத்து, கிருபையா பாரே பாகி முராரே, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம், இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரே. இந்த இடத்துல கிருபையா பாரே, நான் உன்னை நினைக்கலேன்னு நினைக்காத, என்னால் நினைக்க முடியாது. இருக்கிற கஷ்டத்தில் சம்சாரத்தில் நாம் படக்கூடியதான வேதனைகளில் பிறந்தண்ணிலேருந்து கடைசி வரைக்கும் விடாத வேதனைகள், ஒரே கவலையாக இருந்தால் வழக்கம் ஆயிடும் சார். ஒரு கவலை இல்லை, மாற்றி மாற்றி வருது கவலை. சில சமயத்தில் ஒரே கவலையாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், 10 நாளாக தலைவலின்னு, அது பாட்டுக்கு இருக்கட்டு போ அப்படின்னு நம்ம வேறு காரியம் படிக்கிறோம். தலைவலின்னு விட்டு சினிமா போகிறது விட்டுடும், அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கலாம். ஒரே கவலையாக இருந்ததுன்னா அதுக்கு வழக்கமாயிடுவோம். ஆனால் பகவான் என்ன பண்ணுறாருனார், மாற்றி மாற்றி கொடுக்குறார் சார் கவலை. கொஞ்ச நாளைக்கு இது, கொஞ்ச நாளைக்கு இது, கொஞ்ச நாள் அது, என்ன பண்ணுறது. கொஞ்ச நாளைக்கு அப்பாவால் கவலை, கொஞ்ச நாளைக்கு ஆத்துக்காரரோட கவலை, கொஞ்ச நாளைக்கு குழந்தையோட பையனோட கவலை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு மாட்டு பொண்ணோட கவலை, அதுக்கு மேலே என்னடான்னு ஓர்படியோட கவலை, கவலை கவலை தான் உங்களுக்கு. இது விவகாரம் என்ன, எந்த டைரக்ஷன்லேருந்து வருதுங்கிறதுல தான் கவலையாக இருக்கு. ஆனால் விவகாரம் ஏதோ ஒரு கவலை வந்துட்டே தானே இருக்கு, சொல்ல முடியலையே. சாயங்காலம் கிளாஸ் இருக்கேன்னு கவலை, பேக்காத்த அடிக்குமோன்னு கவலை, மழை கொட்டுமோன்னு கவலை, ஒன்றும் ஆகலை. பகவான் எல்லாத்தையும் காப்பாற்றுவார். இருந்தாலும் நமக்கு கவலை, கவலை விட்டதோ. ஆகையா கவலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறதுனால இவனுக்கு கண்டினியூஸாக கவலை இருக்கு, மனசு கவலை இருக்கு. அதனால காப்பாற்றுறதுக்கு வேற வழி இல்லை, நீ காப்பாத்தினா உண்டு. அதனால நான் உன்னை நினைச்சேனா, உன் மந்திரத்தை ஜெபித்தேனா, உன் நாமாவை சொன்னேனா, உன் மனசுல தியானம் பண்ணினா கவலைப்படாதீங்கம்மா, என்ன காப்பாத்து. கிருபையா பாரே பாகி முராரே. ஆகையால் முரணெனக்கூடியதான அரக்கனை அழித்து உலகத்தை தேவதைகளுக்கு சகாயம் பண்ணினே, அதே போல் நானும் நல்ல எண்ணத்தோடு தான் உங்களை பிரார்த்திக்கிறேன். ஆகையால் காப்பாத்துங்கோ. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம், இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாகி முராரே. இந்த 21 ஸ்லோகங்களும் பகவத்பாதாள்கிட்ட வந்தது. மேலே இருக்கிற ஸ்லோகங்கள் இதில் சொன்னதான விஷயங்களையே இருந்துருக்கும், சொன்ன விஷயங்களையே மறுபடியும் சொல்லும். ஆனால் யார் இருந்தார், அவள் சிஷ்யாள் சொன்னாளா அப்படின்னு சொல்கிறா. நமக்கு புஸ்தகத்தில் இருக்கிறதெல்லாம் படிப்போம், அதனால் பகவத்பாதாள் சொன்னான்னு விட்டு போகிறதில்ல. ஏன் சொல்ல வந்தேன்னா, இது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் நியூ ஐடியா, ஒவ்வொரு ஸ்லோகமும் தனித்தனியாக பார்த்தோம். இனிமேல் இருக்கக்கூடியதான ஸ்லோகத்தில் வரக்கூடியதான அபிப்பிராயங்கள் எல்லாமே முன்னால் சொன்னதான அபிப்பிராயமே. ஆச்சாரியாளுக்கு ஒரு வழக்கம் உண்டு, பிரஸ்தானத்ரய பாஷ்யத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னாரையானால் அதை இன்னொருத்தில் ரிப்பீட் பண்ண மாட்டார். மூலத்தில் ரிப்பீட் பண்ணியிருந்தா அங்கே சொல்லியிருக்கிறதுனால நான் சொல்கிறேன், இருந்தாலும் மூலமானது உங்கள் மேலே கருணையோடு சொல்கிறதுன்னு சொல்லிடுவேன். இல்லை அவர் எப்படி ஒரு பிரதிஜை பண்ணி வச்சிருக்கார், எதையும் ரிப்பீட் பண்ணுறதில்லை. பிரஸ்தானத்ரய பாஷ்யத்தில் நீங்கள் வேணால் பாருங்கோ, ஒரு மந்திரம் ஒரு இடத்துல வியாக்கியானம் பண்ணியிருந்தான்னு இன்னொரு இடத்துல பண்ண மாட்டார். இதுக்கு பதில் சொல்லியாச்சு அப்படின்றவர். அப்படி இருக்கிறவர் மறுபடியும் இதை சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்ல, அவர் சிஷ்யால் பண்ணியிருந்தான ஸ்லோகங்களை அதோட சேர்ந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த ஸ்லோகம், ரத்யா கற்பட விரச்சித கந்த புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்த யோகி யோக நியோஜித சித்த ரமதே பாலோன்மத்தவ தேவா. இந்த ஸ்லோகம் முன்னால ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம், யோகரதோ வா போகரதோ வா சங்கரதோ வா சங்கவிஹீன யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்யேவ. அதே ஸ்லோகத்தில் இருக்கிற அர்த்தம் தான் இது. அங்கே என்ன இருக்கோ அதே தான். அவன் ஜீவன் முக்தனாக இருக்கிறவன் யோகத்தில் இருந்தாலும் சரி, போகத்தில் இருந்தாலும் சரி, சம்சாரத்துக்குள்ள ஜனங்கள் நடுவில் இருந்தாலும் சரி, அல்லது சங்கமே இல்லாமல் ஏகாக்கியாக அப்படி காட்டில் இருந்த போதிலும் சரி, ஒரு மனுஷனுடைய தோற்றமே கிடையாது. அப்படி காட்டுக்குள்ள இருந்துட்டு ஏகாந்தமாக உட்கார்ந்துட்டு குகையில தபஸ் பண்ணிட்டே இருக்கார், அப்படியாவது இருக்கட்டும். இல்லை ஜனங்கள் நிறைய இருக்கிற இடத்துல இருந்துட்டு அவளோட பழகி அவளோட பேசிட்டு அவளுக்கு சகாயம் பண்ணிட்டு அவள் சொல்றத கேட்டுக்கொண்டு இப்படி இருந்த போதிலும், சங்கரதோவா சங்கஹீனோவா யோகரதோவா போகரதோவா இல்லை மூலையில் உட்கார்ந்துட்டு ஏகாந்தமாக ஜபம் பண்ணிட்டே இருந்த போதிலும், அல்லது நாலு பேரோட சேர்ந்துட்டு அவள் சொல்லும் பொழுது அவளோட சேர்ந்துட்டு அந்த போகத்தை அனுபவித்து கொண்டு இருந்த போதிலும் அவருடைய மனசு பிரம்மானந்தத்திலேயே இருக்குன்னு அங்கே சொன்னாரோ இல்லையோ, அதே அபிப்பிராயத்தை இப்போ சொல்றாரு பாங்க. ரத்யா கற்பட விரஜித கந்த புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்த. கந்தான துணி, அது அழுக்கான துணியாக இருக்கட்டும், இல்லை இந்த தென்னை மரத்தெல்லாம் இருக்கு பார்த்தேளா, அது ஒரு வலையாட்டம் இருக்கு பார்த்தேளா, அது மாதிரி இருக்க துணியா இருந்தாலும் சரி, ரச்சா கற்பட விரச்சித கந்த இல்ல புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்த. அவர் ஒரு ஏதோ பண்ணிட்டு இருக்கார், அவர் பண்ணக்கூடியதான செயலுக்கு புண்ணியமும் பாபமும் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்க முடியுமா சார்? எந்த காரியம் நீங்க பண்ணினாலும் அந்த செயல் பண்ணும்பொழுது அது பகவதர்ப்பணமாக பண்ணினா அதில் புண்ணியமும் பாபமும் உங்களுக்கு இல்லை. ஒரு கர்மாவை பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், அந்த பூஜை பண்ணும்பொழுது நான் பண்ணுறேங்கிற எண்ணம் இல்லாமல், இந்த பூஜைக்கு பலமானது எனக்கு வேணுங்கிற எண்ணம் இல்லாமல் பகவதர்ப்பணமாக பண்ணி, அல்லது கடைசியில் எல்லா கர்மாவையும் பண்ணி காயேனவாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதி ஸ்வபாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாய சமர்ப்பயாமே அப்படின்னு கர்ம பலத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டேனால் இனிமேல் உங்களுக்கு புண்ணிய கர்மா பாப கர்மா சேராது. மனுஷன் பண்ணும்பொழுது கர்மாக்களை நான் பண்ணுகிறேன் எனக்கூடியதான எண்ணத்துடன் பண்ணினாத்தான் அதனுடைய எஃபெக்ட் எனக்கு வரும். கர்மா பாருங்க, சின்ன குழந்தை சார், 2 மாதம் குழந்தை, அம்மாவை எட்டி உதைக்கிறது, அதனால பாப்பம் உண்டா இல்லையே? தூங்கும் பொழுது காலை நீட்டுண்டு தூங்குறேள், அந்த பக்கமா ஒரு பெரியவர் போறார், பாப்பம் உண்டா உங்களுக்கு? இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா நான் இதை இவருக்கு அவமானம் பண்ணுகிறேன், அவரை அதை அவமதிக்கிறேன் எனக்கூடியதான எண்ணத்தோட நீங்க கால் நீட்ட, அப்படி கால் நீட்டினாலும் உங்களுக்கு பாப்பம் வந்திருக்கும். அதனால கர்மா அவனுடைய விவகாரம் என்ன? கர்மா பண்ணினத்தினாலேயே பலம் இல்லை, கர்மாவை எப்படி பண்ணினேளுங்கிறது தான் கர்மா அவனுடைய பலம். எந்த எண்ணத்தோட பண்ணேள், பக்தி ஸ்ரத்தையோட சின்ன கர்மாவை பண்ணினாலே அது அதிகமான ஒரு பலம். பக்தி ஸ்ரத்தை இல்லாமல் பெரிய மலையை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த ஸ்ரத்தையை தான் பகவான் பார்க்க, இத்யாபியந்தர விருத்தி மாத்திர ரசிக பாஹ்யான பேட்சய வித்யாமீதிதியா அர்ச்சாமீதிதியா தமேவ விகிரன். நான் இதை உனக்கு அர்ச்சனம் பண்ணுகிறேன் என்று புஷ்பங்களை போட்டானா ஒரு பக்தர், அவனுக்கு அமிதைஸ்வரியத்தை கொடுத்த அதே புஷ்பத்தை தான் உன்னை அடிக்கிறேன்னு போட்டான் மன்மதன். வித்யாமீதிதியா தமேவ விகிரன் பஸ்மிக்ருதோ மன்மதா. மன்மதன் பரமேஸ்வரன் மேல மாம்பூவை போட்டான், தாமர புஷ்பத்தை போட்டான், அதே போலயே மல்லி மொட்டை போட்டான். அரவிந்த மசோகஞ்ச சூதஞ்ச நவமல்லிகா. மாமொட்டை போட்டான், மல்லி மொட்டை போட்டான், என்ன சார் வலிக்கும் பகவானுக்கு? மொட்டை தூக்கி போட்டால் வலிக்குமா? ஆனால் என்ன எண்ணத்தில் போட்டான்? உன்னை அடிக்கிறேன்னு எனக்கூடியதான எண்ணத்தில் போட்டார். அடுத்த பஸ்மிக்ருதோ மன்மத எரிச்சு விட்டாரே. இத்தியாபியந்தர விருத்தி மாத்திர ரசிகா, எங்கள் பரமாத்மா எப்படி மனசுக்குள்ள எப்படி இருக்கோ, எந்த எண்ணம் இருக்கோ அதை சுவைக்கிறார், அதை பார்க்கிறார். தங்க புஷ்பமா பகவானுக்கு ஸ்ரத்தை இல்லாமல் போட்டேன்னா பிரயோஜனமே இல்லை. நிறைய ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக இருக்கான், அவனுக்கு நிறைய லட்டு இது சாப்பிட்ட போ பிரயோஜனம் இல்லை. பசிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு கஞ்சி ஊற்றினாலே போகிறோம். நம்ம நாட்டில் முன்காலத்தெல்லாம் என்னென்ன, ராத்திரி வேளையில் பிச்சைக்காரன் வந்தால் பிச்சை போடணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவன் அடுத்தது படுத்துக்கணும், வயிறாரு வயிறு தூங்கிட்டு படுத்துக்கணும். அவனுக்கு எது போடணும், எது இருக்கோ அது போடுங்க, வெறுமனை மட்டும் அனுப்பாதீங்க. ஏன் அன்னசிய க்ஷுதிதம் பாத்திரம், அவன் பசியோடு யார் இருந்தாலும் அவன் வேதாத்தியனம் பண்ணியிருக்கானா, அது பண்ணியிருக்கானா, இது பண்ணலாம் கேட்கக்கூடாது. பசியோட ஒத்த வந்தானா அவனுக்கு போட்டுருங்கோ அப்படின்னா சொல்லியிருக்கேன். ஆபியந்தர விருத்தி மாத்திர ரசிகா பாஹ்யான பேட்சய சஸ்வாமி மம தெய்வதம் ததிதரோ நாம்னாபி நாம்னாயதே. இது நம்ம ஊர் மெத்தட். நம்ம ஊரில் ஜனங்கள் எப்படி பழகிறான்னா இப்படித்தான். மனுஷனுக்கு எப்போ சகாயம் வேணும்னு நினைக்கிறளோ அந்த அந்த சமயத்தில் சகாயம் பண்ணும். ஆகையால் இப்படி பண்ணினவளுக்கு புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தா, நல்லது கெட்டது எங்கிறது சேரவே இல்லை சார் அவனுக்கு. ஏண்டான அகங்காரத்தோடு வேலை செய்யலை, எப்பொழுதும் நான் இதை பண்ணுகிறேன் எனக்கூடியதான எண்ணத்தோடு வேலை செய்யலை. எது பண்ணினாலும் பகவதர்ப்பணம், பகவதர்ப்பணம் பகவானுக்காக. சமைச்சா பகவானுக்கு, பரிமாறினா பகவானுக்கு, யாரோ ஒருத்தர் சாப்பிட்டா அதை பார்த்துட்டேன்னா பகவானுக்கு. எல்லாமே நீங்கள் பகவானுக்காக பகவானுக்காக நினச்சுட்டது. பகவானே உங்கள் மனசில் இருப்பாரே, ஆனால் உனக்கு உங்களுக்கு புண்ணியமோ அப்புண்ணியமோ ஒன்றும் சேராது. புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தா யோகி, அப்படி பகவானையே மனசில் பகவத் யோகம் உங்களுக்கு இருக்கு, ஆகையால் யோகின்னு பேர். பகவான் உங்கள் இதயத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கார், பகவானுடைய சங்யோகம் உங்கள் மனசில் இருக்க. எவ்வளோ நேரம் இருக்க பார்த்துக்கலாம், எத்தனை நேரம் நீங்கள் பகவானை நினைக்கிறேன். கோவிலுக்கு போனாலும் அந்த கருவறை இருக்கிற பகவான் ஒரு க்ஷணம் பார்க்குறேன், மீதி சமயத்தில் பக்கத்தில் இருக்க என்ன பண்ணிகிட்டு இருக்கா, என்ன ஏது, அவன் தலையாட்டின் இருக்கானா, இங்கே போயின்னு இருக்கானா, இப்படித்தானே பார்க்குறேன். அவன் இன்னொருத்தரோட என்ன பேச, இது நமக்கு எதுக்கு? அம்பாளை பார்க்க போகிறோம், அம்பாளை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணி அம்பாளையே மனசில் வச்சோம்னா நினச்சோன்னு அப்படியே பிரதர்ஷனம் பண்ண வேண்டாமா? கிடையாது. மனசு இங்கே இங்கேயும் அலையிறதோ இல்லையா? அப்படி இல்லாதவன் யோகி. யோகி யோக நியோஜித்த சித்த, யோகத்தினால் நியோஜித்தன் சேர்க்கப்பட்டதான மனதை உடையவர். உங்க மனசை விட்டு அந்த யோகமானது பகவத் ஸ்வரூபம் போகலை. ரமதே, அவன் எப்பொழுதும் சிரிக்கிறான் சார், எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கான் சார். எப்படி பாலோன்மத்தவ தேவ, சின்ன குழந்தைகளுக்கு எப்படி விருப்பு வெறுப்புகள் இல்லையோ, பாலகா சின்ன குழந்தை, ஒரு அடி அடிச்சா அழுவான், சாக்லேட் கொடுத்தா சிரிப்பான். இப்போ தானே இவன் அடித்தான், இந்த ஜன்மாவில் இவன் முகத்தில் முழிக்கப்படாது அப்படின்னு நினைக்கிறான் அந்த குழந்தை. அது கொஞ்சம் வளரட்டும், சாக்லேட்டோ தூக்கி வீசி அவன் முதலே வீசி விடுவானே, கிடையாது. ஒரு க்ஷணத்தில் மனசில் ஒன்றும் வச்சுக்காமல் பழகிறதுங்கிறத பாலவ தேவ. இன்னொன்று என்ன, உன்மத்தவ தேவ, பைத்தியம் மாதிரி. அதுவும் இப்படித்தான், மனசில் ராகத்வேஷாதிகள் இல்லாமல் இருக்கும், எந்த சமயத்தில் எப்படி நடந்துக்கும் தெரியாமல் நடந்துருக்கு. அப்படி இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். ஆகையால் நாம் அந்த நிலையை அடையணும். அடையணும்னா என்ன பண்ணும், முன்னால் சொன்னேன் பார்த்தீங்களா, கிருபையா பாரே பாஹி முராரே. அதுக்கு பகவானை பாஹி முராரேன்னு என்ன பண்ணணும், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதிடு கிரிங்கரணே அப்படின்னு இந்த ஸ்லோகமாக இருக்கு. அதுக்கப்புறம் 9 ஸ்லோகங்கள் இருக்கு. இதை அடுத்த வாரம் கிளாஸ் இல்லை, அடுத்த சனி ஞாயிறு நான் ஊரில் இல்லை, அதனால் கிளாஸ் இல்லை. 24ஆம் தேதி மேலே பஜகோவிந்தன் கிளாஸ் சனிக்கிழமை, 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை லலிதா சாஸ்திரம் கிளாஸ், அதனால் கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி வச்சு லலிதா சாஸ்திரம் கிளாஸ் கேன்சல் பண்ணி 23ஆம் தேதி லலிதா சாஸ்திரம், 24, 25 பஜகோவிந்தம் முடிக்க பகவானை பிரார்த்திப்போம். அதுக்கப்புறம் ஜனவரி 1ஆம் தேதி புது வருஷத்துல இருந்து பஞ்சதிஷ்டிக்கு இருந்தால் ஆரம்பிப்போம்னு நினைக்கிறோம். பகவத்கீதம். ஓம் சஹனவதோ சஹனவுனத்தோ சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்வேஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
குருக்குளம் 22 சொன்னியோ 22 வந்துடுறது. ஆமாம், நீ 22 இங்கே வச்சுக்கிறது.
இல்லை,
22
என்ன
23 இல்லை வெள்ளிக்கிழமை வச்சுக்கிற இடம்
அதான் வெள்ளிக்கிழமை லலிதா சாஸ்திரம் சத்ரோன்னு வச்சுருந்தேன். 22 தர்ஸ்டே தானே இருக்கு.
யார் வச்சிருப்பீடா?
இதுதான் வந்து வராங்க மற்றையமாக.